إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله سبحانه جل شانه تعالى பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கிறார் அந்த படைப்புகளின் எண்ணிக்கையை எங்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கைகள் காணப்படுகின்றன இத்தனை கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்தாலும் அந்த படைப்புகளில் சற்று வேறுபட்ட ஒரு படைப்பாக மனிதர்களும் ஜின்களும் காணப்படுகிறார் ஏனைய படைப்புகளை ஒப்பிடுகையில் மனிதர்களும் ஜின்களும் ஏன் வேறுபடுகிறார்கள் என்று நாம் பார்த்தால் ஏனைய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றன அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அந்த படைப்புகள் அனைத்தும் அதற்கு கட்டுப்பட தயாராக இருக்கின்றன வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பாகவும் இருக்கலாம் அவைகள் அனைத்தும் படைத்த அல்லாஹை வணங்குகின்ற விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றன இதனால் தான் அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளை பற்றி சொல்கிறான் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அந்த அல்லாஹுக்கு முழுவதும் அடிபணிந்து விட்டன கட்டுப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அலம் தர அன் அல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு சிரமணிவதை நபியே நீங்கள் காணவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார் பூமி அதற்குரிய அந்த கடமையை செய்கிறது சூரியன் அதனுடைய கடமையை அது செய்கிறது சந்திரன் அதற்குரிய கடமையை செய்து கொண்டிருக்கிறது இவைகள்லாம் அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதன் காரணமாகத்தான் இரவு பகல் கூட மாறி மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய படைப்புகள் இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாத படைப்புகள் இருக்குமாக இருந்தால், இந்த மனிதர்களையும் சிங்களையும் தவிர வேறு எந்த ஒரு படைப்புகளையும் நாங்கள் அடையாளம் காட்ட முடியாது. இதில் முதல் முதலாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் சென்றவன் இபிலீஸ். இந்த இபிலீஸ் தான், இந்த ஷைத்தான் தான் ஜின்னினத்தை சார்ந்தவன். இவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து அந்த ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே எல்லோரும் சுஜூது செய்தார்கள் இந்த ஷைத்தானை தவிர. அதுதான் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஒரு படைப்பு மாறு செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தால், அந்த சம்பவத்தை தான் முதலாவது சம்பவமாக நாங்கள் குறிப்பிடலாம். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா கொடுத்த கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சுவனத்திற்கு அவர்களை அனுப்பி, சுவனத்திலே வேண்டியதை நீங்கள் அனுப்புவீங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு மரத்தை தான் அல்லாஹ் காட்டி சொன்னான், இந்த மரத்தை நோக்கி நீங்கள் நெருங்காதீர்கள். ஆனால் ஷைத்தானுக்கு ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய உள்ளத்திலே சில பிழையான ஊசலாட்டங்களை போட்டு அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் ஆக்கிவிட்டார். இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் செய்த இரண்டாவது மாறாக அமைந்தது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்கள் இனத்திற்கும் அதே போன்று ஜின் இனத்துக்கும் ஒரு கட்டளையை போட்டார். குல்லஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் இந்த வானத்திலிருந்து இறங்கிவிடுங்கள். உங்களிலே ஒரு சிலருக்கு எதிரிகளாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கென்று இந்த உலகத்திலே குறிப்பிட்ட சில வாழ்நாள் தவணைகளை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக என்னிடமிருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் ஃபலா ஹும் யஹ்சனூன். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மனித இனத்தையும் அதே போன்று ஜின் இனத்தையும் அல்லாஹு தஆலா பூமிக்கு அனுப்பிவிட்டான். அந்த பூமிக்கு அனுப்பிய நாளிலிருந்து இந்த ஜின், இந்த ஷைத்தான்கள் மனிதர்களாகிய உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகள் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா தெளிவாக தெரிவித்தார். இன்னமும் லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான ஒரு எதிரி என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டியிருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு இறக்கிய இந்த மனித சமூகம் ஆரம்பத்திலே ஒரு கூட்டமாக, ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கிய அந்த வகையை மட்டும் பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டமைப்பாக அவர்கள் இருந்தார். கானன்னாஸ் உம்மதன் வாஹிதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலே இந்த மக்கள் எல்லாம் ஒரு கூட்டமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்களும் குழப்பங்களும் பிரிவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தங்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக அவர்கள் ஆக்கிக்கொண்டார்கள். இந்த பிரிவுகள் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வேதத்திலே உள்ள குறைபாடுகள் அல்ல, மார்க்கத்திலே உள்ள கோளாறு அல்ல, வஹியிலே பிரச்சனை கிடையாது, பகையன் பைனஹும் இவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட போட்டி பொறாமைகளின் காரணமாகத்தான் இவர்கள் பிரிந்து அவர்கள் பல கூட்டங்களாக ஆகினார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி மக்கள் வழிகாட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினார். அந்த நபிமார்களை அனுப்பி அவர்களோடு வேதங்களை அனுப்பி அந்த வேதத்திலே பல வசனங்களை இறக்கி அந்த மக்களுக்கு அந்தந்த காலங்களிலே என்ன என்ன தேவைப்படுகிறதோ அதனை அல்லாஹு தஆலா வஹி மூலமாக அந்த நபிக்கு தெரிவித்து அந்த மக்களை நேரான வழியிலே செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நபிமார்கள் வந்த சந்தர்ப்பத்திலே கூட ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், அதிகமானவர்கள் நிராகரித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது தூதராக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் சுமார் 950 வருடங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய இந்த தூய்மையான தீனை எடுத்து பிரச்சாரம் செய்தார்கள். எவ்வளவுதான் அது தூய்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக அது இருந்தாலும் அன்றைய சமூகத்தினரால் அது அங்கீகரிக்கப்படவில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்கள் 950 வருடங்கள் கஷ்டப்பட்டும் இரவு பகலாக அந்த சமூகத்தை அழைத்தும் அந்த அவர்களுடைய அழைப்புக்கு வமா ஆமனமாக இல்லா பலீர், மிக குறைவானவர்கள் தான் அவர்களோடு விசுவாசம் கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதற்கு பிறகு விசுவாசம் கொள்ளாத அதிகமான மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். அந்த சத்திய கூட்டம் இருந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே அந்த நபியினுடைய மரணத்திற்கு பின்னால் மீண்டும் குழப்பங்கள் உருவாகியது. மீண்டும் அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். இந்த மார்க்கத்தை அவர்கள் சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து பல தூதர்களை அனுப்பினார். இந்த தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய அந்த வகையை வானத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த வகையை தான் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். இந்த வகையின் பிரகாரம் அந்தந்த காலங்களிலே எந்த சமூகங்கள் செயல்பட்டார்களோ அவர்கள் தான் சத்தியவாதிகளாக தூய்மையான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறினார். எவர்கள் கலப்படங்களை கலந்தார்களோ அந்த நபிமார்கள் சொல்லாத விஷயங்களை எடுத்து பின்பற்றினார்களோ அதே போன்று அவர்களுக்கு ஏவப்படாத விஷயங்களை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் வழிகட்ட கூட்டங்களாக சத்திய இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்ட கூட்டங்களாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறக்கிய மார்க்கத்துக்கு பெயர்தான் அல் இஸ்லாம், இஸ்லாம் எனப்படக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹுக்கு அடிபணிதல், இதுதான் அதனுடைய சரியான கருத்து. அந்த இஸ்லாத்தை எவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கப்லு வஃபீஹாதா, அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாயங்களுக்கும் முஸ்லீம்கள் என்ற பெயர் வைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அல்லாஹு தஆலா அங்கீகரித்த பெயர். முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு சரணடையக்கூடியவர்கள். அல்லாஹுடைய வகி எதனை சொல்கிறதோ அந்த வகியின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். அந்த மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று சொல்லப்படும். இந்த மார்க்கம்தான் அல்லாஹுடைய மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான். எவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை அவர்கள் நாடுகிறார்களோ பலன் புலவின், அந்த மார்க்கங்கள் அவர்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது மட்டுமல்ல, அவர்கள் மறுமை நாளிலும் நஷ்டமடைந்தவர்களாக அவர்கள் ஆகி விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்றால் வஹியின் பிரகாரம் தான் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் இறக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சீல் வேதத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். ஆனால் அந்த நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த தௌராத் வேதத்திலும் இஞ்சீல் வேதத்திலும் கையடித்ததன் காரணமாக, மனித கருத்துக்களை புகுத்தியதன் காரணமாக அது கலப்படமான ஒரு வழியாக மாறியது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இவர்களுக்கு சொல்கிறார், வவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் தும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லா, தங்களுடைய கைகளால் அல்லாஹு தஆலா இறக்காத சில விஷயங்களை அந்த வேதங்களோடு சேர்த்து எழுதிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் இந்தில்லா, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த தௌராத் வேதமும் இஞ்சியில் வேதமும் அது மாசடைவதற்கு கலப்படம் அடைவதற்குரிய அடிப்படை காரணம் மனித கலங்கள் புகுந்து விளையாடியது. இதே போக்கு இதே நிலைமை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலும் புகுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மூலாதாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வஹியை மட்டும் அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய இஸ்லாம் தூய்மையான இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, அதே போன்று அருமை தோழர்களுடைய காலங்களுக்கு பிறகு அதற்குள்ளே பல பொய்கள் உருவாக ஆரம்பித்தன, பல மதுகபுகள் உருவாக ஆரம்பித்தன, பல மூலாதாரங்கள் உருவாக ஆரம்பித்தன. இஜ்மா என்றும் கியாஸ் என்றும் இஸ்திஹ்ஸான் என்றும் இஸ்திஸ்ஹாப் என்றும் மசாலிகுல் முர்சலா என்றும் ஷராஹுமன் கபலனா என்றும் பல மூலாதாரங்கள் உருவாக்கப்பட்டன. இதன் விளைவு என்னவென்றால் தூய்மையான அல்லாஹ்வுடைய தீன், வஹியின் அடிப்படையிலே இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹுக்கு மாத்திரமே அந்த மார்க்கத்திலே கையடிக்க உரிமையுள்ள அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் மனித கரங்களால் ஆளப்பட்டது. மனித கரங்கள் அதிலே பல சட்டதிட்டங்களை உருவாக்கின, பல கட்டளைகள் மனித கரங்களால் அவைகள் அதாவது விடப்பட வேண்டிய ஒரு செயல்களாக உருவாக்கப்பட்டன. அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட எத்தனையோ கட்டளைகள் மனித கரங்கள் புகுந்து விளையாடி அதை ஹலால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவைகள் மாற்றிவிட்டன. இதுதான் இன்று இந்த இஸ்லாத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான மார்க்கம் எது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டான். اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا, இன்றைய தினம் நான் உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். அதற்கு பிறகு மார்க்கத்திலே வந்து இருந்து கொண்டு இது ஹலால் இது ஹராம் இது இபாதத் என்று ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருள்களை உங்கள் மீது நான் பொறிந்துவிட்டேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா இறக்கினார். இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு முன்னால் வந்த நபிமார்களும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பல சிரமங்களுக்கு மத்தியிலே உருவாக்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கங்கள் அந்த நபிமார்களுக்கு பிறகு பல குழப்பங்களுக்கு உள்ளாகின, அதிலே பல கலப்படங்களை செய்தார்கள். அதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தி கபிலி, எனக்கு முன்னால் அனுப்பிய அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபிமாரும் இல்லா கான லஹு ஃபீ உம்மத்தி ஹவாரியூன வ அஸ்ஹாபு யாக்துன பிஸுன்னதிஹி வ யக்தூன பிஹம், அந்த நபிமார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே அந்த நபிமார்களோடு சில தோழர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த நபி அந்த வகையின் பிரகாரம் என்ன என்ன வழிமுறைகளை செய்கிறார்களோ அதனை எடுத்து நடப்பார்கள். அந்த கட்டளைகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த நபிமார்களுக்கு பிறகு, அந்த நபிமார்களுடைய மறைவுக்கு பிறகு, சும்மா இன்னஹா தஃலுக்கு மின் பாதிஹிம் குலூஃபுன், சில சமூகங்கள் உருவாகுவார். அவர்களை பொறுத்தவரை யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் செய்யாததை சொல்லுவார்கள். வயஃஅலூன மா லா யுஅமரூன், அவர்களுக்கு ஏவப்படாத பிதாத்துகளையும் புதிய புதிய அனாச்சாரங்களையும் கொண்டு வந்து இதுவும் மார்க்கம்தான் என்று அடையாளப்படுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின். இந்த நேரத்தில் சரியான வகையை அடையாளம் கொண்டு, அதே போன்று அந்த வகையின் ஆதாரத்தின் அடிப்படையில் இதுதான் சரியான மார்க்கம், இவைகளெல்லாம் விஜாத்துகள், இவைகளெல்லாம் வழிகேடுகள், இவைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உள்ள விஷயங்கள் அல்ல என்று யார் தங்களுடைய கைகளினால் போராடுகின்றார்களோ, பகுவம் உமின், அவர்கள் விசுவாசிகள். பகுவம் உமின், இப்படியான மார்க்கத்திலே புதிய விடயங்கள் உருவாக்கப்பட்டு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் தங்களுடைய நாவினால் யார் போராடுகின்றார்களோ அவர்களும் மூமின்கள். அதைத்தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல சொன்னார்கள், வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ மூமின், இவ்வாறான தீமைகள் குழப்பங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் யார் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து அதற்காக போராடுகின்றாரோ அவரும் விசுவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேத வரிகளுக்கு அப்பால் மார்க்கங்கள் பின்பற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒருவர் கையால் போராடாமலும் நாவினால் போராடாமலும் தன்னுடைய உள்ளத்தால் போராடாமலும் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களில் ஈமானின் ஒரு கடுகளவு கூட கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதில் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் ஏற்பட்ட நிலையில் வெறுமனே எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம் ஏற்பட்ட ஒரு நிலைமை கிடையாது. எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த சிக்கலுக்குள் உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த தூய்மையான தீனுடைய அந்த தூய்மை தன்மையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்றும் அதனுடைய தூய்மையான தன்மைகள் இழக்கப்பட்டு அதிலே உள்ள சரியான விஷயங்கள் மறைக்கப்பட்டு அதிலே இல்லாத விஷயங்கள் எல்லாம் மார்க்கமாக சொல்லப்பட்டு இவைகள் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இவைகள் எடுத்து நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு இல்லாத மரியாதைகளும் இல்லாத கடமைகளும் பிதாத்துகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வஹி, இதை தவிர வேறு எந்த ஒன்றும் அவர்களுடைய மூலாதாரமாக இருக்க முடியாது. மார்க்க விடயங்களிலே வந்து இதனை செய்யுங்கள், இது கடமை, இது மார்க்கத்திலே உள்ளது என்று எந்த ஒன்றை அடையாளப்படுத்தினாலும் அதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லது ஹதீஸிலிருந்து ஆதாரம் இருக்க வேண்டும். இதுதான் வஹி. எந்த ஒரு மார்க்க விடயத்துக்காவது குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ ஆதாரம் காட்டப்படாமல் மதுஹபு கிதாபுகளில் இருந்து அல்லது அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், இப்படித்தான் காலாகாலமாக நடந்து வருகிறது என்று எவர்கள் சொல்லுகின்றார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்திலே கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த கலங்கத்தை நீக்குவது, இந்த கலங்கத்துக்கு எதிராக போராடுவது எங்களுடைய நாவினால் அதனை எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே இந்த சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தை பொறுத்தவரை அதனுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் வகையை பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அதனைத்தான் அல் குர்ஆனில் சொல்கிறார், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு எது இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை தவிர வேறு எந்த நேசர்களுடைய கூற்றுகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான சட்டதிட்டங்களை மிகவும் அறிந்து வைத்திருக்கிறான். அந்த சட்டதிட்டங்கள் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி வைத்திருக்கிறான். சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தினுடைய முதல் அடையாளமாக இந்த அடையாளத்தை நாம் பார்க்கலாம். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தூய்மையான வகையை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த தூய்மையான வகையை தவிர மார்க்கத்திலே ஒரு புதிய ஒரு விடயத்தை உருவாக்கி இதனை செய்யுங்கள் இது மார்க்கம் என்று அவர்கள் சமூகத்திலே சொல்லப்படாது. இல்லை, நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சமூகங்களிலே பல புதிய வணக்க வழிபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மார்க்கத்திலே அல்லாஹ்வினால் இறக்கி இருக்கக்கூடிய அந்த வகையிலே எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஜும்மாவிலே இரண்டு அதான் சொல்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸிலே இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அல்லாஹ்வினுடைய குர்ஆனிலோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய அந்த சொல்லிலோ செயலிலோ அந்த நடைமுறை இல்லை. அதே போல தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை திக்ர்களை செய்கிறார்கள். இந்த திக்ர்களுக்கு குர்ஆன் ஹதீஸிலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. பாங்குக்கு முன்னால் சலவாத்து சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மீலாது விழா என்ற ஒன்றை கொண்டாடுகிறார்கள். இதற்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்படி இந்த சமூகங்களிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறையிலே நடக்கக்கூடிய எத்தனையோ விதாத்துகளையும் குழப்பங்களையும் நாங்கள் சொல்லலாம். இவைகளெல்லாம் ஒரு உண்மையான அல்லாஹ்வுடைய தூய்மையான தீனை மட்டும் பின்பற்றக்கூடிய அந்த சத்திய கூட்டத்திலே நாங்கள் காண முடியாது. இன்று சமூகங்கள் பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருப்பதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி இருக்கக்கூடிய அந்த வகையை அவர்கள் கைவிட்டதன் காரணமாக ஒவ்வொரு அமைப்பினரும் தங்களுக்கென்று ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு அந்த இமாம் அந்த கொள்கையை கொண்டு வந்தவர் எதனை எழுதியிருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் இந்த மார்க்கமாக கருதுகிறார்கள். அல்லாஹ் சொன்னது ஒரு புறம் வைத்துவிட்டு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஒரு புறம் வைத்துவிட்டு இவைகளுக்கெல்லாம் தங்களுடைய இமாம்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த விளக்கங்களும் அந்த கூற்றுகளையும் தான் முதன்மையாக அவர்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு அமைப்பினரும் ஒவ்வொரு இமாமை பிடித்து கொண்டு அவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதனால் தான் இந்த சமூகங்களிலே பல பிரிவுகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரே மசலாவிலே இமாம் ஷாஃபிக்கு ஒரு கருத்து, அதே மசலாவிலே இமாம் ஹனஃபி இமாமுக்கு ஒரு கருத்து, அபு ஹனீஃபாவுக்கு ஒரு கருத்து, அதே மசலாவிலே இமாம் அஹமது பின் ஹம்பல் ஹம்பலி இமாமை தோற்றுவித்தவர் அவருக்கு ஒரு கருத்து, அதே மசலாவிலே இமாம் மாலிக்கு ஒரு கருத்து. இப்படி ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய போக்கிலே பிரிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கூற்றுகள் செயல்பாடுகள் இவைகளுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே சரியான ஆதாரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வகையை பற்றி பிடித்துக் கொண்டால் ஒரு மசலாவை எடுத்து இதற்கு அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ் என்ன சொல்கிறது என்கின்ற அந்த விடயத்தை மட்டும் பார்த்தாலே இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்க முடியும். இதன் மூலம்தான் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க முடியுமே தவிர, ஒவ்வொரு இமாம்களையும் கருத்துக்களையும் கொண்டு வந்தால் இந்த சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்து அது தன்னுடைய சரியான ஒரு கண்ணியத்தை இழக்குமே ஒழிய நேரான அந்த தூய்மையான இஸ்லாத்தை அந்த சமூகத்தால் அடைய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறார், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்து நீங்கள் ஒற்றுமையாகுங்கள். எதன் மூலம் ஒற்றுமையாக முடியும் என்றால், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிப்பதன் மூலம்தான் ஒற்றுமையாக முடியும். பின்னால் வந்த இமாம்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் அல்லது ஃபிக்ஹ் சட்டங்களை வகுத்த அறிஞர்கள், இவர்களுக்கு பின்னால் சென்றால் இப்படித்தான் பல பிரிவுகளாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். ஒவ்வொரு அமைப்பையும் எடுத்து பாருங்கள், அவர்கள் ஒரு இமாமின் கருத்திலே தான் அவர்களுடைய அந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சரியான ஒரு அமைப்பு அமைக்கப்படுமாக இருந்தால் இன்று பல பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹு தஆலா ஒற்றுமையாக கூடிய ஒரு வழிதான் ஹபுலுல்லாஹ், அல்லாஹுடைய கயிறு. அல்லாஹுடைய கயிறு என்றால் அல்லாஹு தஆலா மனிதர்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக வானத்திலிருந்து இறக்கிய வகிதான் அல்லாஹுடைய கயிறு. இதை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ரதியலக்கும் ஸலாத, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மூன்று விடயங்களை பொருந்தி இருக்கிறான், வ கரிஹலக்கும் ஸலாத, மூன்று விஷயங்களை உங்களுக்கு அவன் வெறுத்திருக்கிறான். அல்லாஹ் பொருந்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று, இந்த மூன்று விஷயங்களையும் செய்தால் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தஆலா வெறுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று, இந்த விஷயங்களை எந்த சமூகம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா வெறுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரலியலகும் அன் தஅபுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, உங்களுக்கு அவன் பொருந்தக்கூடிய விடயம் என்னவென்றால் நீங்கள் அவனுக்கு மாத்திரம்தான் அடிபணிய வேண்டும். அந்த அல்லாஹுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டும் நீங்கள் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா உங்களுடைய காரியங்களை யாருடைய கையிலே ஒப்படைத்தானோ, உங்களுடைய பொறுப்புகளுக்கு யாரை அமீராக ஆக்கினானோ அந்த அமீருக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா பொருந்தி இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம், நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்து ஒற்றுமையாக வேண்டும், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்று விஷயங்கள், அல்லாஹுக்கு மாத்திரம் அடிபணிய வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, ஒரு அமீர் இருந்தால் அவருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அவருக்கு மாறு செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹுடைய கயிற்றை வகியை பற்றி பிடித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரிவினை கூடாது. இதனை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவித்து சொன்னார்கள். வ கரிஹலக்கும் ஸலாத, அல்லாஹ் மூன்று விஷயங்களை வெறுக்கிறான். வகால், இப்படி சொல்லப்பட்டது, அப்படி இப்படி எல்லாம் சொன்னார்கள் என்று ஆதாரம் இல்லாத கூற்றுகளை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுவதையும் அதனை பின்பற்றுவதையும் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அதே போன்று அதிகமாக கேள்வி கேட்பதையும் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். அதே போன்று சொத்துக்களை பணங்களை வீணடிப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனை நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒற்றுமையாக கூடிய வழியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும். ஒவ்வொரு இமாம்கள், ஒவ்வொரு மனித சிந்தனைகள், இதனை நாங்கள் பற்றி பிடித்தால் இப்படி பல பிரிவுகளாக இருப்பதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கக்கூடிய அந்த வகையை மட்டும் நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் இன்று பிரிந்து கிடக்கக்கூடிய எல்லா சமூகங்களையும் எங்களால் ஒன்று சேர்க்க முடியும். அந்த ஒரு வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா சொன்னான், அல்லாஹுடைய கயிற்றை பிடித்து நீங்கள் ஒற்றுமையான. இதனை இன்றைய சமூகங்கள் கைவிட்டதன் காரணமாகத்தான் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்களும் பல பிரிவினைகளும் உருவாகி இருக்கின்றன. இந்த சத்திய கூட்டத்தை பொறுத்தவரை இந்த வகையை மட்டும் பின்பற்றக்கூடிய கூட்டமாக அது இருக்கும். அதே போன்று அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே மிக தெளிவாக சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஇன்னி தாரிக்கும் ஃபீக்கும் தகலை, நான் உங்களுக்கு மத்தியிலே இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன். அதிலே ஒன்று அஹதுஹுமா கிதாபுல்லாஹ், அது அல்லாஹுடைய வேதம். அல்லாஹுடைய வேதத்தை பொறுத்தவரையிலே குர்ஆனும் அல்லாஹுடைய வேதம். அதே போன்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் எவைகளை சொன்னார்களோ, எவைகளை செய்து காட்டினார்களோ, இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய வேதத்திற்குள் அடங்கக்கூடிய விஷயம். அந்த கிதாபுல்லாஹை தான் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹுடைய கயிறு. பமனி தபாஹு காணல் ஹுதா, யார் அல்லாஹுடைய கயிறாகி இந்த வேதத்தை பற்றி பிடிக்கிறார்களோ, இதன்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்கள். யார் அல்லாஹுடைய கயிற்றை தவற விட்டு விட்டார்களோ, வகையை விட்டு விட்டார்களோ, அவர்கள் வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த வகையை, இந்த அடிப்படையை தான் நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். இதைத்தான் இன்று காணப்படக்கூடிய சமூகங்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். யார் தூய்மையான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வகையை பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்த்து அந்த கூட்டத்திலே தான் நாங்கள் இணைய வேண்டுமே ஒழிய, எவர்கள் கலப்படங்களை பின்பற்றுகின்றார்களோ அந்த கூட்டங்களிலே நாங்கள் இணைய முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலா லில்லாஹி அத்தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், தூய்மையான மார்க்கம் தான் அல்லாஹுக்கு சொந்தமானது. அந்த தூய்மையான மார்க்கம் எதிலே இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய வகையிலே மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதிலே கையடிப்பதற்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது எப்படிப்பட்ட ஒரு இமாமாக இருந்தாலும் மார்க்கத்திலே அவருக்கு கையடிக்க முடியாது. அதே போன்று எப்படிப்பட்ட ஒரு நபி தோழராக இருந்தாலும் மார்க்கத்திலே அவருக்கு கையடிக்க முடியாது. ஏன், நபியாக இருந்தாலும் சுயமாக அவர்களாக விரும்பி அந்த மார்க்கத்திலே அவர்கள் ஒன்றை கையடிக்க முடியாது. இதனை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறார். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சையின் காரணமாக தேனை குடிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹு தஆலா இறக்கினார், லிம துஹர்ரிமுமா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்ராத் அஸ்வாஜிக், நபியே அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கிய விஷயத்தை ஏன் உங்களுடைய மனைவியுடைய திருப்தி அடைந்து கொள்வதற்காக நீங்கள் ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்டார். ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹுடைய உத்தரவில்லாமல் அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் இந்த மார்க்கத்திலே ஒன்றை சேர்க்க முடியாது. அவர்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடாத்தினார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை, தொழுகை நடத்தினார்கள், நான் நடத்துவேன் என்று நடத்தினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதனை அங்கீகரித்தானா, அதனை ஏற்றுக்கொண்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியது அனைத்தும் மார்க்கம் தான் என்று அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே நபியை தடுத்தான். நீங்கள் இதற்கு பிறகு யாருக்கும் தொழுவிக்க கூடாது, இந்த முனாஃபிக்குகளை சார்ந்த யாருக்கும் நீங்கள் தொழுவிக்கவும் கூடாது, அவர்களுடைய கபரிலே நின்று கொண்டு நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தான். மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும், ஒன்றை தடுக்க வேண்டும். அதற்கு அப்பால் கையடிப்பதற்கு, சுயமாக கையடிப்பதற்கு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பலர் கையடித்து வைத்திருக்கிறார்கள், ஹலாலை ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள், ஹராத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள், ஹராத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கிறார்கள். அரபு நாடுகளிலே பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு ஹராமான விஷயங்களுக்கு, குர்ஆன் ஹதீஸ் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறார்கள். விபச்சார கிளப்புகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, மதுபான நிலையங்கள் முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளிலே லைசன் கொடுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதைவத்து பாவனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. யார் அதிகாரம் கொடுத்தார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இதை எப்படி கையடித்து விளையாடுவதற்கு எங்கே அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது? இன்று மக்கா மதீனாவிலே பார்க்கிறோம், ரமலான் வந்துவிட்டால் 23 ரகாத்துகள், சில இடங்களிலே 46 ரகாத்துகள் தொழுவிக்கப்படுகின்றன இரவு தொழுகை. எங்கே ஆதாரம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து விடாதீர்கள், அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும். அவர்கள் தங்களுடைய நபிமார்கள் மரணித்ததற்கு பிறகு அந்த நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக ஆக்கி கொண்டார்கள், அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் என்று மரணிப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார். அந்த மரண வேதனையிலும் அதனை சொன்னார். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும், அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களுடைய கபர்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் மனிதர்களுடைய கைகளிலே புகுந்து அவைகளை அவர்கள் சொல்லிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு அதற்கான அதிகாரங்களை எடுத்து அதற்குரிய அனுமதிகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். أَمْ لَهُمْ شُرَكَاءُ شَرَعُوا لَهُمْ مِنَ الدِّينِ مَا لَمْ يَأْذَنْ بِهِ اللَّهُ. பெருமனே, சிலையை போய் வணங்குவது மட்டும் குஃப்ருக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் இறக்காத சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இதுவும் மார்க்கம்தான் என்று எவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு நிகரான இணை தெய்வங்களை உருவாக்கி விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட அல்லாமாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கலாநிதி பட்டத்தை அவர் பெற்றிருந்தாலும் சரி, அவருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சுயமாக ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு, இது மார்க்கம் என்று அடையாளப்படுத்துவதற்கு, அல்லது அவர் சுயமாக வந்து இது ஹராம் மக்ரூஹ் என்று தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமையை எந்த சமூகம் எடுக்கிறார்களோ, அதனை வைத்து சமூகத்தை வழிநடாத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் வழிகேடர்கள். அப்படிப்பட்ட வழிகேடுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சத்திய கூட்டம் என்றால் அல்லாஹ்வுடைய வகையை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதை தவிர வேறு எந்த ஒரு மூலாதாரங்களும், வேறு எந்த ஒரு செயல்பாடுகளிலும் மார்க்கம் இந்த அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே வர முடியாது. ஒரு சிறு விடயமாக இருந்தாலும் அதற்கு இடம் கிடையாது. அதனால்தான் இந்த விடயம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உபதேசங்களிலும் இதனை சொல்வார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புது புது விஷயங்களும் அவைகள் பிதாத்துகள், வ குல்லு பிதாத்தின் பலாலா, ஒவ்வொரு பிதாத்துகளும் அவைகளெல்லாம் வழிகேடுகள், வ குல்லு பலாலத்தின் பின்னால், ஒவ்வொரு வழிகேடுகளும் அவைகள் நரகத்திற்கு தான் போய் அடையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உபதேசங்களும் ஏன் இதனை ஞாபகப்படுத்தினார்கள் என்றால், மனிதர்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த அடிப்படை மக்களுக்கு மத்தியிலே மறக்கப்பட்டிருக்கிறது, ஷைத்தானினால் அது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தின் பெயரிலே பல மூலாதாரங்கள் உருவாக்கப்பட்டு, பல இமாம்களுடைய கருத்துகள் உள்வாங்கப்பட்டு, அதன் வழியிலேயே இந்த சமூகம் கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட எதன் அடிப்படையிலே இந்த இஸ்லாத்திற்கான இந்த பயத்தை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு ஆதாரம் ஒரு முஸ்லீமுக்கு போதும் சரியான அடிப்படை என்ன என்பதை புரிந்து கொள்வது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எதன் அடிப்படையிலே அந்த அருமை தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செயல்பட்டார்கள், தங்களுடைய மார்க்க விடயங்களை கொண்டு சென்றார்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கு இந்த செய்தி மாத்திரம் போதுமானது. அபி அவானா என்ற கிதாபிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், குன்னா இதா பாயனா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்திற்காக பைஅத் செய்வோமையாக இருந்தால் பாயனாஹு அலல் கிதாப் வ சுன்னத்தி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாயனாஹு அலா கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தின் அடிப்படையிலும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையிலும் உங்களுக்கு நாங்கள் செவிமடுத்து கட்டுப்படுவோம் என்று சொல்லித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களிடத்தில் நாங்கள் பைஅத் எடுத்துக் கொண்டிருந்தோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தம்மி வத்தா ஃபீமஸ்தாத்து, முடிந்த வரைக்கும் உங்களுடைய அமீருக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விஷயங்களிலே செவிமடுத்து கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே அந்த இஸ்லாத்திலே நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பைஅத்தை எடுத்தாலும் அந்த பைஅத்தை அவர்கள் எதன் அடிப்படையில் எடுத்தார்கள் என்றால் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படை. அதே போன்று சுன்னத்தி நபியிஹி, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறையின் அடிப்படையிலே தான் நீங்கள் செயல்பட வேண்டும், எனக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வலா தாசூனி ஃபிமா ரூஃபி, நல்ல விஷயங்களுக்கு எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வஹீ மாத்திரம் எவர்கள் பின்பற்றிருந்தார்களோ அந்த கூட்டத்தை நாம் சரியாக அடையாளம் கொண்டு அடையாளம் கண்டு அந்த கூட்டத்திலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வது அவசியமாக. இதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று பல அடையாளங்கள் இதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உபதேசங்களில் அந்த பயான்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் 23 வருட காலமாக அவர்கள் பசித்திருந்து தாமித்திருந்து இரத்தங்களை தியாகம் செய்து அவர்கள் ஆரம்பித்த அந்த இஸ்லாம், அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு 12 கலீஃபாக்களுக்கு பிறகு பல பிரிவுகளாக பிரியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பிரிந்த அந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது போன்று 73 கூட்டங்களாக பிரியும், 73 சுவனம் செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது சொல்லியிருந்தால் யாரும் எந்த ஒரு பயானமும் செய்ய தேவையில்லை. எல்லோரும் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த கூட்டங்களில் இருந்து கொள்ளலாம். ஒருவர் தௌஹீதில் இருப்பார், ஒருவர் தப்லீகிலே இருப்பார், ஒருவர் ஜமாஅத்துல் இஸ்லாமியிலே இருப்பார், இன்னொருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இருப்பார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூட்டங்களிலே இருப்பார்கள். ஏன் யாரையும் குறை சொல்லக்கூடாது. 73 கூட்டங்களும் சுவர்க்கம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 நரகம் என்று சொன்னார். இந்த இடத்திலே தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த சிந்தனையை சிந்திக்காத வண்ணம், இந்த அடிப்படையை விளங்காத வண்ணம் மக்களுக்கு மத்தியிலே கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையை சிந்தித்து சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் எது, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அது எந்த அடிப்படையிலே பயணிக்க வேண்டும், அதற்குரிய சரியான தகவல்கள் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தான் நாம் பார்க்க வேண்டும். மனிதர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய அமைப்பை தங்களுடைய கூட்டத்தை சரி காண்பதற்கு அதனை சரியாக சித்தரிப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அதனை நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய அளவுகோல் அல்லாஹுடைய வகை. அல்லாஹுடைய வகை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நீங்கள் பார்த்து அதன் அடிப்படையிலே நீங்கள் செயலாற்றி அதன் அடிப்படையிலே தான் அந்த கூட்டத்தை அடையாளம் காண வேண்டுமே ஒழிய தனி மனித கருத்துக்களின் அடிப்படையிலே அந்த கூட்டத்தை அடையாளம் காண முடியாது. எனவே அப்படிப்பட்ட அந்த சத்திய கூட்டத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு கூட்டமைப்பாக இருக்கும், அது அல் ஜமாஅத்தாக இருக்கும். இதனையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், சுவனம் சொல்லக்கூடிய கூட்டம் வஹிய அல் ஜமாஅ, அது ஒரு கூட்டமே. அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு அமீர் இருப்பார். அந்த அமீர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அந்த முஸ்லீம்களை வழிநடாத்துவார். அந்த அமீருக்கு முழுவதும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த முஸ்லீம்கள் இருப்பார்கள். எப்பொழுது அந்த அமீர் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கட்டளையை சொல்கிறாரோ அந்த இடத்திலே அந்த அமீருக்கு கட்டுப்பட முடியாது. கண்மூடித்தனமான கட்டுப்பாட்டை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. படைத்த அல்லாஹுக்கு மாற்றமாக படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பினத்துக்கும் கட்டுப்பாடு கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இன்று சமூகங்களுக்கு மத்தியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி பிழையான ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக அமீருக்கு அவர்கள் மையத்தை போன்று கட்டுப்பட வேண்டும், முரீதுடைய பயத்தை அவர்கள் எடுத்து அந்த முரீது வழிநடாத்துவது போன்று அவர்கள் வழிநடாத்துகிறார்கள் என்று பிழையான கதைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரை அது மூன்று நேரம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்றெல்லாம் சமூகங்களுக்கு மத்தியிலே பல பொய்யான செய்திகளை பரப்பி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமான எங்களுடைய அடிப்படை என்னவென்றால் ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இயங்க வேண்டும். எல்லா முஸ்லீம்களும் அவர்கள் எங்கு சிதறி கிடைந்தாலும் அவர்கள் அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீம்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு தலைமைத்துவம் இருந்தால், உலகத்திலே பல நாடுகளிலே இஸ்லாம் இருந்தால், அதே போன்று ஒரு நாட்டிலே பல இடங்களிலே இஸ்லாம் இருந்தால், அந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் மார்க்கு விடயங்களிலே குர்ஆன் ஹதீஸுக்குட்பட்ட விஷயங்களிலே சரியான முறையிலே கட்டுப்படக்கூடிய கூட்டமாக எந்த கூட்டம் இருக்கிறதோ அதுதான் சத்திய இஸ்லாமிய கூட்டம். அந்த கூட்டத்தை அடையாளம் கண்டு அதிலே எங்களை நாங்கள் நுழைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய பெரும் ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த ஜமாஅத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஜமாஅத்தை தான் உருவாக்கினார். அந்த ஜமாஅத்திலே யார் யாரெல்லாம் நுழைந்தார்களோ அவர்களை முஸ்லீம்களாக கருதினார்கள். அந்த ஜமாஅத்திலே யாரெல்லாம் நுழையாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஜாகிரியத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் அந்த ஜமாஅத்திலே நுழைந்ததன் பிறகு தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறி சென்றால் அவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள் என்ற தீர்ப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இந்த சமூகவியல் சட்டதிட்டம் இன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளிலும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய ஜமாஅத்திலே வந்தாலும் முஸ்லீம், அவர்களுடைய ஜமாஅத்திலே வராவிட்டாலும் முஸ்லீம், அந்த ஜமாஅத்திலே வந்துவிட்டு வெளியேறி சென்றாலும் முஸ்லீம். என்ன ஜமாஅத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள்? இதுவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அல் ஜமாஅத்? இந்த அல் ஜமாஅத் இந்த அவர்களிடத்திலே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஆமுருக்கும் பிஹம்சி அல்லாஹு அமரனி பிஹி, நான் உங்களுக்கு ஐந்து விடயங்களை ஏவுகிறேன், இந்த ஐந்து விடயங்களையும் அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவினார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், கூட்டமைப்பை பற்றி பிடித்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு அமீருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வல் ஹிஜ்ரா வல் ஜிஹாத், இஸ்லாமிய ஆட்சி எங்காவது இருந்தால் அந்த இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ்வுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். فَإِنَّهُ مَنْ خَرَجَ مِنْ جَمَاعَةِ قَيْدَ شِبْرٍ فَقَدْ خَلَعَ عِبْقَةَ الْإِسْلَامِ مِنْ عُنُقِهِ. இதுதான் ஜமாஅத்தினுடைய சரியான இஸ்லாத்தினுடைய அடிப்படை. யார் ஜமாஅத்திலிருந்து ஒரு தான் அளவு வெளியே செல்கிறாரோ அவர்கள் இஸ்லாமிய வளையத்தை தங்களுடைய கழுத்திலிருந்து களைந்து எரிந்து விட்டார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் அந்த ஜமாஅத்திலிருந்து ஒரு தான் அளவு வெளியே சென்றாலும் அவருடைய இஸ்லாம் போய்விட்டது. உடனே சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தொழுது நோன்பு பிடித்தாலுமா அவர்கள் நரகத்தின் விறகுக்கட்டை, அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்களாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் சூதரத்திலே கேட்டுக்கொண்டு சொன்னார்கள். அவர்கள் தொழுது வசாம நோன்பு பிடித்து வசாம அன்னஹு முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம் என்று இந்த உலகத்திற்கு அவர்கள் பிரகடனப்படுத்தினாலும் ஜாமீனிய அழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் ஜமாஅத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறியவர்கள் அவர்கள் நரகத்தின் விறகு கட்டைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஜாஹிலிய குரல்கள் சர்வ சாதாரணமாக கொடுக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறார், நீங்கள் பிரியாது, ஆனால் இன்று பிரிந்திருக்கலாம், இதெல்லாம் பிரிவினை கிடையாது என்று அவர்களுக்கு ஜாஹிலிய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வலைத்து மாத்த வீசத்தன் ஜாஹிலியா, எவர்களுடைய கழுத்திலே பையத்தின்றி மரணிக்கிறார்களோ அவர்களுடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொன்னார்கள். பைய தேவையில்லை, அது அவசியம் இல்லை, அது நபியோடு முடிந்துவிட்டது, அது சிலாபத்தோடு முடிந்துவிட்டது என்றெல்லாம் பிழையான கருத்துகள் சொல்லப்பட்டு ஜாஹிலிய வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வலைத்த அழகி மாமு ஜமாஅத்தின் பயின மூத்தகு மீசத்தின் ஜாஹிலியா, எவர்களுடைய மரணம் ஒரு இமாம் ஜமாஅத் ஒரு இமாமுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இவருடைய மரணம் இருக்கிறதோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஜாஹிலிய மரணங்களுக்கு சார்பாக இமாமும் தேவையில்லை, ஜமாஅத்தும் தேவையில்லை, ஒருவர் கலிமா சொன்னால் மட்டும் போதுமானது என்ற ஜாஹிலிய வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜாஹிலிய வாதங்களை எவர் கொடுத்தாலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவர்கள் நரகத்தின் விறகு கட்டை. இது நாங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு அல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அவர்கள் தொழுது நோன்பு பிடித்து தங்களை முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் அவர்கள் நரகத்தின் விறகு கட்டை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஜமாஅத், இந்த கட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பு எந்த அமைப்பிலே காணப்படுகிறதோ அவர்கள் தான் சுவனம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டமாக அவர்கள் இருப்பார். அதே போன்று அமீர் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதனை வைத்திருக்கிறான். ஏன் வைத்திருக்கிறான்? முஸ்லீம்களை ஒருமைப்படுத்த வேண்டும், அவர்களை ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய சக்தியை ஒன்று ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைமைத்துவம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தலைமைத்துவங்கள் இல்லை, இன்றைய சமூகங்களிலே தலைமைத்துவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கப்படுகிறது. தலைமைத்துவம் அவசியம் கிடையாது, ஒரு அமீர் இருக்க முடியாது, அப்படி ஒன்று தேவையில்லை, ஒரு அமீர் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு படை இருக்க வேண்டும், பட்டாளம் இருக்க வேண்டும், அவருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லப்படாத நிபந்தனைகள் இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு அமீரை பொறுத்தவரையில் அவருக்குரிய தகுதிகள் என்றால் இரண்டை தான் நாங்கள் சொல்லலாம். ஒன்று, ஒரு அமீர் ஒரு ஆணாக இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த அமீர் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அந்த சமூகத்தை வழிநடாத்த வேண்டும். இதை தவிர மார்க்கத்திலே எந்த ஒரு தகுதியையும் இதுதான் அந்த அமீருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்று சொல்லப்பட்டது கிடையாது. அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையை வழிநடாத்தக்கூடிய ஒரு ஆண் அமீராக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டால், ஒரு ஹபஷா நாட்டு கருப்பு அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும், இவருடைய குலம் சரியில்லை, இவருடைய நிறம் சரியில்லை, இவருடைய தோற்றம் சரியில்லை, இவர் ஒரு அடிமையாக இருக்கிறார், இவரே அடிமையாக இருக்கிறார், இவருக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படுவது என்று நீங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி விடாதீர்கள். அவர் குர்ஆன் ஹதீஸை வைத்து உங்களை வழிநடாத்தும் காலமெல்லாம் அந்த அமீருக்கு செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த அமீருக்கு தேவையில்லாத சில நிபந்தனைகள் இன்றுள்ள உலமாக்களால் கூறப்படுகிறது. இதற்குரிய எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களால் காட்ட முடியாது. அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்திலே பலவீனம் இருக்கிறது, நீ அமீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது, எனவே இரண்டு பேருக்கு கூட நீ அமீராக இருந்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸின் மூலமாக இரண்டு பேர் மூன்று பேர் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே இந்த இமாரத் இருக்க வேண்டும், அந்த மூன்று முஸ்லீம்களும் அந்த அமீருக்கு கீழால் ஒருமித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த தலைமைத்துவம் சரியாக இருக்க வேண்டும். எந்த அமைப்பிலே இந்த அமீர் என்ற ஒன்று காணப்படுகிறதோ அவர்கள் தான் சத்திய கூட்டமாக அடையாளம் காணப்பட வேண்டும். அதே போல பைஅத் சம்பந்தமான பல ஹதீஸ்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்களோ, முஷ்ரிக்குகளாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று எவர்கள் வருகிறார்களோ அவர்களிடத்திலே இந்த பயத்தை செய்துதான் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவிட்டார்கள். சுமார் 30-40 ஆதாரங்களை மிக தெளிவாக எங்களால் காட்ட முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கான அந்த பயத்தை எடுத்தார்கள் என்பது. ஆனால் இந்த இஸ்லாத்திற்கான அந்த பயத் ஒழிக்கப்பட்டு ஏதோ நபித்துவத்திற்காக நுகுவத்துக்காகத்தான் அந்த பயத் எடுக்கப்பட்டது என்ற ஒரு வர்ணிப்பு மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத் செய்த எந்த ஒரு நபித்தோழரும், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய நபித்துவ பட்டத்திற்காக நான் பயத் எடுக்கிறேன் என்று அவர்கள் பயத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் எதற்காக வந்து இந்த பயத்தை எடுத்தார்கள் என்று சொன்னால், எதற்காக இந்த இஸ்லாத்தை அவர்கள் இந்த பயத்தை செய்தார்கள் என்றால், இஸ்லாத்திலே நுழைவதற்காகத்தான் செய்தார்கள். லிமாத் ரலியல்லாஹுவுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கவில்லை, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தவர். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சொன்னால், முத்த எத கௌபாயன் இஸ்லாம், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்திற்காக பயத் செய்கிறேன் என்று அந்த பயத்தை பெற்றுக்கொண்டார். அல்லாஹின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹுத்தாரா சொல்கிறார். யாருக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது? இவன் தானுல்லாக வல்யோமல்லாக, எவர்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த முன்மாதிரியின் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமாதி என்ற அவரிடத்திலே பயத்தை எடுத்தார். அதே போன்று அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே அழுகிறார்கள். அழுது கொண்டு சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். அதிலே முதலாவது கட்டம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதே போன்று இந்த இஸ்லாத்தையும் நான் கடுமையாக எதிர்த்த ஒரு காலம். இந்த காலத்திலே நான் மரணித்திருப்பேனே ஆனால் நிச்சயமாக நான் நரகத்துக்குத்தான் போயிருப்பேன். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டான். அந்த இஸ்லாத்தை போட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன். வந்து சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, முத்த எத கௌபாயன் காலல் இஸ்லாம், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்திற்காக உங்களிடத்திலே பயத் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை நீட்டினார்கள், நான் கையை மடக்கிக் கொண்டேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்ரே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயத் செய்ய வேண்டும் என்பதற்காக கரத்தை நீட்ட சொன்னாய், நான் கரத்தை நீட்டினேன், உன்னுடைய கையை மடக்கிக் கொண்டாயே, என்ன விஷயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலிய காலத்திலே அதிகமான குற்றங்களையும் தவறுகளையும் செய்திருக்கிறேன், எனவே அந்த தவறுகளுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா? மன்னிப்பு கிடைக்கும் என்றால் தான் நான் இந்த பயத்தை செய்வேன் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்ரே, இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அப்படியே அழித்துவிடும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நான் பயத்தை எடுத்தேன் செய்தேன் என்று அம்ரு பின் அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இவர்கள் யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த பயத்தை செய்கிறார்கள். இதற்கு சிலாபத்து இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மக்காவிலே ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து இந்த இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜமாஅத்து தொழுகையை கூட அவர்களால் பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை. ஈத்த மர தோட்டங்களுக்குள் ஒளிந்து ஒளிந்துதான் இந்த ஜமாஅத்து தொழுகையை கூட நிறைவேற்றக்கூடிய அந்த காலத்திலே தான் அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்திற்கான இந்த பயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அகபாவுடைய பயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மதீனாவில் இருந்து முதல் கட்டமாக 12 தோழர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத் செய்தார்கள். இஸ்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி என்னிடத்திலே நீங்கள் பய செய்யுங்கள் என்று அந்த இரவிலே மக்கள் பார்க்கக்கூடாது, குறைஷி காவிர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அகபா பள்ளத்தாக்கிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் கட்டமாக 12 தோழர்களிடத்திலும் இரண்டாவது கட்டமாக 70 நபி தோழர்களிடத்திலும் இந்த இஸ்லாத்திற்கான பயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். இதெல்லாம் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள். ஆனால் இந்த வழிகாட்டல்கள் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய சமூகங்களால், மார்க்கம் என்று வாய்க்கிளிய பேசக்கூடிய இந்த மார்க்கம் பேசுபவர்களால் மறைக்கப்பட்டிருப்பதை நான் நினைப்பேன். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தூத பகுதியிலிருந்து 10 வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த மார்க்கத்தை விளங்குகிறார்கள். விளங்கி அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் பைஅத் செய்கிறார்கள். அந்த பைஅத் செய்த அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 பேரிடத்திலே பைஅத் எடுத்துவிட்டு ஒருவரை மாத்திரம் விட்டு விடுகிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, 10 வந்தார்கள், அதிலே 9 நீங்கள் பயத் செய்து இஸ்லாத்திலே நுழைவிட்டீர்கள், ஒருவரிடத்தில் மாத்திரம் நீங்கள் இந்த பயத்தை எடுக்கவில்லை, என்ன காரணம்? உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் தாழ்த்து கட்டியிருக்கிறார், இவர் கூடு போட்டிருக்கிறார், மன் அல்லப்ப தமீமத்தன் ஃபகத் அஷ்ரத், எவர்கள் தாயத்தை தொங்க விடுகிறார்களோ அவர்களை நினை வைத்து விட்டார்கள், அதனால் தான் நான் இவரிடத்திலே பயத்தை எடுக்கவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே அவர் என்ன செய்தார்? அந்த ஷிர்கிலிருந்தும் தான் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கழுத்திலே போட்டிருந்த அந்த தாயத்தை அப்படி பிச்சு வீசி விட்டார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பயத்தை எடுத்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல சம்பவங்களை நாங்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் இந்த சம்பவங்களை எடுத்து காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த பிரிவினைவாதிகள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அது நபி, அவர்களுக்கு பயத்தை எடுக்க முடியும், நீங்கள் என்ன நபியா என்று கேட்கிறார்கள். ஒரு சட்டம், ஒரு மார்க்க விடயம், இது நபிக்கு மாத்திரம் நான் சொந்தமானது என்றால் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இது நபிக்கு மாத்திரம்தான் உரியது என்று எவராவது சொல்வார்களாக இருந்தால் அதனை காட்டக்கூடிய தெளிவான ஆதாரம் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். எங்காவது அல்லாஹு தஆலா, நபியே, இந்த பயத் உங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது, உங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் இது உரித்தானது அல்ல என்று அல்லாஹு தாலால் சொல்லி ஒரு ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படி பல விஷயங்களை அல்லாஹு தாலா நபிக்கு மட்டும் உரித்தாக்கினான். உதாரணத்திற்கு, நான்கு மனைவிக்கு மேலால் திருமணம் முடிப்பதற்கு நபியை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த சட்டத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே இந்த சலுகை நாலு பெண்களுக்கு மேலால் திருமணம் முடிக்க கூடாது என்ற இந்த விடயம் இருக்கிறதே, இது முடிக்கலாம் என்ற இந்த விடயம் உங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. நபிக்கு மாத்திரம்தான் நாலு பெண்களுக்கு மேலால் திருமணம் முடிக்கலாம், வேறு யாருக்கும் இது உரித்தானது அல்ல என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இதே போன்ற ஒரு கட்டளையை எங்காவது அவர்களுக்கு பயத்துக்கு கொண்டு வர முடியுமா? ஒரு காலமும் முடியாது. ஆனால் வெறுமனே தங்களுடைய வாய்களால் சொல்கிறார். ஆனால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே உண்மையான விசுவாசிகளுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை செலவு வந்த போது அவர்களுடைய உடன்படிக்கை எடுத்தார்களோ, அவர்களுக்கு நிபந்தனை போட்டார்களோ, அதே நிபந்தனைகளையும் அதே உடன்படிக்கைகளையும் போடுவதற்கு அந்த இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. இது குறித்தவர்களுக்கோ நபிக்கு மாத்திரம்தான் உரியது என்று யாராவது சொன்னால் அதற்குரிய ஆதாரத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பொதுவான சட்டத்தை நபிக்கு மாத்திரம் உரித்தாக்கி ஒரு பாரிய ஒரு குற்றத்துக்கு இவர்கள் உள்ளாக வேண்டும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கையடித்த ஒரு பெரிய ஒரு குற்றத்துக்கு இவர்கள் உள்ளாக வேண்டும். ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இவர்களிடத்திலே கிடையாது. இப்படி இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய கூட்டத்தினுடைய பல அடையாளங்களை எங்களால் சொல்ல முடியும். நேரம் சுருக்கமாக இருப்பதன் காரணமாக சுருக்கமாக இந்த விடயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நேர்வழியை தேட விரும்பக்கூடியவர்கள், அதனை அடைய விரும்புபவர்கள், உங்களிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அளவுகோலை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை அடையாளம் காணக்கூடிய அளவுகோல் அல்லாஹுடைய வஹி மாத்திரம். இதை தவிர ஒரு அணு அளவு கூட நீங்கள் பிசகி விடாது. அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். அணு அளவு கூட பிசகி அடுத்த இமாம்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து நீங்கள் சத்தியத்தை நீங்கள் உரத்தி பார்த்தீர்களே, ஆனால் சத்தியத்தை உங்களால் அடையாளம் காண முடியாது. வஹியை கையில் எடுத்து அந்த வஹியின் பிரகாரம் இன்றுள்ள கூட்டங்களிலே இன்று காணப்படக்கூடிய ஜமாஅத்துகளில் எவர்கள் இந்த வகைக்கு சரியாக முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த வகையின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த கூட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பை எவர்கள் சரிவர செய்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லீம்களாக கருதப்படுவார்கள், அவர்கள்தான் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாக கருதப்படுவார்கள். அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே பல கலப்படங்களை புகுத்தி அதனை அவர்கள் தங்களுடைய மார்க்கங்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை சரியான நேர்வழியிலே இருப்பதாக எங்களால் காண முடியாது. அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய அதிகாரத்திலே அவர்கள் கை வைத்தவர்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட கூட்டங்களில் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே வஹியின் அடிப்படையில் குர்ஆனின் அடிப்படையிலும் அதே போல சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையிலும் சரியான சத்திய கூட்டம் எது என்பதை நீங்கள் பார்த்து அடையாளம் கண்டு அதிலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான். உங்களுக்கு சரியான அடையாளத்தை காண முடியவில்லை என்றால் அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஜுக்னா இத்திபா. அல்லவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகிய ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்தார். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயா. வாரினல் பாசில பாசிலன் வர்ஜுக்னா இஜ்திநாபா. வழிகேடுகளை வழிகேடுகளாக காட்டி அதிலிருந்து தவிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் இந்த சரியான மார்க்கத்தை அடையாளம் கண்டு அதிலே நுழைந்து சுவனம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோமாக. வாக்குண்டு பகுதி ஆதாரமாக முரளி அவங்க எல்லா முஸ்லீம்களுக்கும் சலாம் செய்கிறேன். السلام عليكم
ورحمة الله وبركاته.